தென்றல் பிப்ரவரி 2013 இதழில் பாசு ரமணன் அவர்களின் முன்னோடி பகுதியில் மு ராகவையங்கார் ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். அது காரைக்குடி கம்பன் கழக மேடை. சான்றோர் கூடியிருந்த அவை கம்பனின் கவிச்சிறப்பை சிலர் பேசி முடித்த பின் கம்பன் அடிப்படி சா கணேசன் அடுத்து பேச அழைத்தார். விழா தலைவராக இருந்த அந்த முதியவரை நெற்றியில் பழிச்சென்ற திருமண், கையில் ஊன்றுகோல், தோளில் நீண்ட அங்கவஸ்திரத்துடன் அவர் மெல்ல எழுந்தார். அவைக்கு வணக்கம் கூறி பேச ஆரம்பித்தார். வெறும் பேச்சா அது? தமிழ் அருவி. கம்பன் வாக்கு மணத்தது. அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் தம்மை மறந்து ஆஹா ஆஹா என்று தலையசைத்து பாராட்டினர். கம்பனின் தெய்வ புலமை எனும் தலைப்பில் அவர் பேசினார். இன்னும் சற்று நேரம் பேச மாட்டாரா? கம்பனின் கவி அமுதத்தை மேலும் பருக மாட்டோமா என அனைவரும் நினைத்து ஏங்கும் வகையில் ஒரு மணி நேரம் பேசிவிட்டு அமர்ந்தார் அவர். கைதட்டல் நிற்க 5 நிமிடங்களுக்கு மேல் ஆனது. மேடையேறிய கவர்னர் ஸ்ரீபிரகாசா அந்த முதியவரை வாழ்த்தி கேடயம் அளித்து கௌரவித்தார். தள்ளாத அந்த 77 வயதிலும் தமிழ் மீது கம்பன் மீது கொண்ட காதலால் அங்கே வந்து சொல்லறிவி பொழிந்த அந்த மாமனிதர் மு ராகவையங்கார். தமிழ் அறிஞர்களுள் பலருள் குறிப்பிட தகுந்தவர் மு ராகவையங்கார். இவர் ராமநாதபுர சமஸ்தான புலவரான சதாவதானி முத்துசுவாமி ஐயங்காருக்கு ஜூலை 26, 1878 அன்று பிறந்தார். தந்தை சிறந்த தமிழ் புலவர், 100 அவதாரங்கள் செய்யும் கவனகர், மணவாள மாமுனி, 100 சந்தாதி, 108 திருப்பதியாகவல் போன்ற பனுவல்களை எழுதியவர். சமஸ்தான மன்னர் முத்துராமலிங்க சேதுபதியின் சகோதரர் பொன்னுசாமி தேவரால் ஆதரிக்கப்பெற்றவர். பொன்னுசாமி தேவரின் மகனான பாண்டித்துறை தேவருக்கு தமிழ் பயிற்றுவித்தார். மகனான ராகவையங்காருக்கும் அவரே ஆசிரியர். நிகழ்ச்சிகள், இலக்கண இலக்கியங்கள் யாவற்றையும் தம் மகனுக்கு பயிற்றுவித்தார். ராகவையங்காருக்கு 16 வயதாக இருந்தபோது திடீரென முத்துசுவாமி ஐயங்கார் காலமானார். ஆதரவின்றி தவித்த ராகவையங்காரை பாண்டித்துறை தேவர் ஆதரித்ததுடன் தொடர்ந்து பயில துணை செய்தார். தாமே தமிழ் பயிற்றுவித்தார். அனைத்தையும் சிறப்புற கற்றுத் தேர்ந்தார் மு ராகவையங்கார். 1901 மதுரையில் தமிழ்ச்சங்கத்தை 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிர்மாணித்தார் வள்ளல் பாண்டித்துறை தேவர். அங்கு சங்கப்பள்ளியில் தமிழாசிரியர் பொறுப்பிற்கு ஐயங்காரை நியமித்தார். தமிழ் இலக்கிய இலக்கண வளர்ச்சிக்கென செந்தமிழ் என்ற பத்திரிகையை துவங்கினார் தேவர். அதன் ஆசிரியராக மு ராகவையங்காரின் அத்தை மகனான ரா ராகவையங்கார் நியமிக்கப்பெற்றார். மு ராகவையங்கார் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றார். சில ஆண்டுகளில் ரா ராகவையங்கார் அப்பொறுப்பிலிருந்து விலகவே மு ராகவையங்கார் அந்த இதழின் பதிப்பாசிரியர் ஆனார். மொழிப்பற்றும் வரலாற்று ஆர்வமும் ஆராய்ச்சி அறிவும் கொண்ட ஐயங்கார் சிறந்த பல கட்டுரைகளை செந்தமிழ் இதழில் எழுதினார். சங்ககால பெண்கள் எவ்வளவு வீரத்துடன் இருந்தனர் என்பதை சித்தரிக்கும் வீர தாய்மார் என்ற கட்டுரை ஒன்றை எழுதினார். அதனால் கவரப்பட்ட பாரதியார் ராகவையங்காருக்கு, தங்கள் பாண்டியத்தை நான் புகழ வரவில்லை, அதனை உலகம் அறியும், தங்களுடைய பரிசுத்த நெஞ்சிலே எழுந்திருக்கும் சுதேச பக்தி என்ற புது நெற்பிக்குத்தான் நான் வணக்கம் செய்கிறேன் என்று தனிமடல் எழுதி பாராட்டியதுடன் தான் ஆசிரியராக இருந்த இந்தியா நாளிதழில் அக்கட்டுரையை வெளியிட்டார். சிறந்த ஆராய்ச்சியாளரான எஸ் வையாபுரி பிள்ளை, ஊவேசா, நாமு வேங்கடசாமி நாட்டார், ரா ராகவையங்கார் உள்ளிட்ட பலரது பாராட்டுதல்களை பெற்றார் மு ராகவையங்கார். ஐயங்கார் தீவிரமாக வரலாற்று ஆய்வில் ஈடுபட்டார். இலக்கண இலக்கியங்களையும் வரலாற்று நூல்களையும் ஆராய்ந்து கட்டுரைகளும் நூல்களும் எழுத தலைப்பட்டார். அவற்றுள் குறிப்பிட தகுந்ததாய் வேளிர் வரலாறு அமைந்தது. இக்கட்டுரை நூல் 1905 மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அரிய ஆராய்ச்சியாளரும் த டேமில் 1800 Years Ago என்ற ஆய்வு நூலின் ஆசிரியருமான வி கனகசபை பிள்ளையின் தலைமையில் கூடி அறிஞர்கள் முன் வெளியிடப்பட்டது. அந்நூலில் வேளிர்கள் என்போர் சாதாரண சிற்றரசர்கள் அல்லர். வேளிர் என்ற அச்சொல் தனிவேந்தர் குலத்தை சுட்டுவது என்பதை பல்வேறு ஆராய்ச்சிகள் மூலம் நிறுவியிருந்தார் ஐயங்கார். அந்நூலுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. சென்னை பல்கலைக்கழகம் தனது இன்டர்மீடியட் தேர்வு பாடத்தில் ஒன்றாக அதனை வைத்து பெருமைப்படுத்தியது. பின்னர் இந்நூல் இலங்கையைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் விஜே தம்பிப்பிள்ளையால் ஆங்கிலத்தில் பெயர்க்கப்பட்டு ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி ஜேர்னலில் வெளியிடப்பட்டது. அப்போது சென்னை பல்கலைக்கழகம் மூலம் தமிழ் பேரகராதி ஒன்றை தயாரிக்க முன்வந்தது தமிழக அரசு. மதுரை அமெரிக்கன் மிஷனைச் சேர்ந்த ஜே எஸ் சாண்ட்லர் துறை அதன் தலைவராக நியமனம் செய்யப்பெற்றார். அவர் மு ராகவையங்காரை அதன் தலைமை பொறுப்பில் நியமித்தார். இதற்காக கடுமையாக உழைத்தார் ஐயங்கார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேல் உழைத்து அகராதியை முறையாக தொகுத்து அச்சேறுவது வரையிலான அதன் அடிப்படை பணிகள் அனைத்தையும் நிறைவேற்றினார். இதை சாண்ட்லர் வெகுவாக புகழ்ந்து பாராட்டியதுடன் உள்நாட்டு வெளிநாட்டு இதழ்களில் ஐயங்காரின் பணி குறித்த கட்டுரைகள் எழுதினார். இச்சீரிய பணிக்காக மு. ராகவையங்காருக்கு ராவ் சாஹிப் பட்டம் வழங்கப்பெற்றது. ராகவையங்காரின் அறிவுத்திறனை உவேசா, டி கே சி, காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, பி சி ஆச்சாரியா, வஉசி உள்ளிட்ட பலர் பாராட்டியுள்ளனர். பதிப்பாசிரியராக மு. ராகவையங்கார் ஆற்றிய பணிகள் குறிப்பிடத்தக்கன. செந்தமிழிதழின் ஆசிரியராக இருந்த காலத்தில் பல நூல்களை ஆராய்ந்து பதிப்பித்திருக்கிறார். நரிவிருத்தம், சிதம்பர பாட்டியல், திருக்கலம்பகம் போன்றவற்றை உரையுடன் பதிப்பித்திருக்கிறார். விக்ரம சோழ நூலா, சந்திராலோகம், அணி இலக்கணம் கூறும் அரிய நூல், கேசவ பெருமாள் இரட்டைமணி மாலை போன்ற நூல்கள் குறிப்பிடத்தக்கன. இவை தவிர திருக்குறள், பரிமேலழ்கள் உரை, நூற்பொருள் குறிப்பு போன்ற 20க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். இவரது ஆராய்ச்சி கட்டுரைகள் கலைமகள், அமுதசுரபி, தமிழர் நேசன், ஸ்ரீவாணி விலாசினி, கலை கதிர் போன்ற இதழ்களிலும் வெளியாகி உள்ளன. தமிழர் நேசன் கலைமகள் இதழ்களின் கௌரவ ஆசிரியராகவும் சில காலம் பணியாற்றி இருக்கிறார். இவரது நுண்மால் நுழைப்பளத்திற்கு சான்றாக விளங்குவது அவர் எழுதிய தொல்காப்பிய பொருளதிகார ஆராய்ச்சி உரை. இந்நூல் சென்னை பல்கலைக்கழகத்தின் வித்வான் தேர்வுக்கு பாட நூலாக வைக்கப்பட்டது. சேரன் செங்குட்டுவன் செங்குட்டுவனின் வாழ்க்கை வரலாற்றை விரிவாக கூறுவது. இந்நூல் சென்னை, மைசூர், ஆந்திர, இலங்கை பல்கலைக்கழகங்களில் பல முறை பாடமாக வைக்கப்பட்ட பெருமை உடையது. சாசன தமிழ் கல்வி சரிதம், 80க்கும் மேற்பட்ட அதுவரை அறியப்படாத பல புலவர்களின் வாழ்க்கை வரலாறுகள் இடம்பெற்ற நூல். இவை ஐயங்காரின் ஆராய்ச்சி திறனையும் வரலாற்றறிவையும் பறைசாற்றுவன. பிரபல வரலாற்றறிஞர் டி என் கோபிநாத ராவ் அவர்களுடன் இணைந்து பல கல்வெட்டு எழுத்துக்களை ஆராய்ந்திருக்கிறார். இவர் வெளியிட்ட ஆழ்வார்களின் காலநிலை என்னும் ஆய்வு நூல் மிகுந்த சிறப்புடையது. அந்நூல் சென்னை பல்கலைக்கழகத்தின் இளங்கலை வகுப்பிற்கு பல ஆண்டு காலம் பாடநூலாக வைக்கப்பட்டிருந்தது. சுவடிகள், கல்வெட்டுகள், பண்டைய இலக்கண இலக்கிய உரைகள் ஆகியவற்றில் காணப்பட்ட பழஞ்செய்யுள்கள் முழுமையும் தொகுத்து இவர் உருவாக்கிய பெருந்தொகை என்னும் நூல் இவருக்கு தமிழ் அறிஞர்களிடையே நீடித்த புகழை கொடுத்தது. பழைய நூல்களில் மேற்கோளாக தரப்பட்ட பாடல்கள், வரிகள், விளக்கங்கள், சான்றுகள் போன்றவற்றை தேடி அவற்றின் மூல நூல்களை கண்டறிந்து அப்பாடல்களை தொகுத்து நூலாக்கிய இவரது உழைப்பு அறிஞர்களால் போற்றப்பட்டது. முதுபெரும் புலவர் போன்ற பட்டங்கள் இவரை தேடி வந்தன. பின்னர் சென்னை லயோலா கல்லூரியில் பேராசிரியர் பணியும் தேடி வந்தது. அதனை ஏற்று சில மாதங்கள் அங்கு பணியாற்றினார் ஐயங்கார். இந்நிலையில் அழகப்ப செட்டியாரின் பொருளுதவியால் ஆரம்பிக்கப்பட்ட திருவாங்கூர் பல்கலையின் தமிழ்துறை தலைவராக பணியாற்றும் வாய்ப்பு தேடி வந்தது. அவர் 1944-51 காலகட்டத்தில் அங்கு பணியாற்றினார். அக்காலத்தில் அவர் நிகழ்த்திய சொற்பொழிவுகளை தொகுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து Some Aspects of Kerala from Tamil Literature என்று வெளியிட்டார். சேருமன்னர்களை பற்றிய சேருமன்னர் செய்யுட்கோவை 2 பாகங்கள் வெளியிட்டார். திருவிதாங்கூர் அரண்மனை சுவடி நிலையத்தில் கிடைத்த அரிச்சந்திர வெண்பா என்னும் நூலை உரையுடன் வெளியிட்டார். 1951 அப்பணியிலிருந்து விலகி தம் சொந்த ஊராகிய ராமநாதபுரத்தில் மனைவி மக்களுடன் வசிக்க வந்தார். அக்காலத்தில் பொன்னுசாமி தேவர், பாண்டித்துறை தேவர் இருவரது வாழ்க்கை வரலாற்றையும் செந்தமிழ் வளர்த்த தேவர்கள் என்னும் பெயரில் எழுதி வெளியிட்டார். அது அரசு பள்ளி இறுதி தேர்வின் துணை பாடமாக அக்காலத்தில் வைக்கப்பெற்றது. இவை தவிர ஐயங்கார் ஆய்வு செய்த கம்பர் ஆராய்ச்சி கட்டுரைகள், இலக்கிய சாசன வழக்கார்கள், கேரளமும் தமிழ் இலக்கியமும், பெருந்தொகை 2 பாகம், நிகண்டகராதி, பிங்கல திவாகர சூடாமணி, உரிச்சொல் போன்ற நிகண்டுகளிலிருந்து அகராதியாக தொகுக்கப்பெற்ற நூல் போன்ற நூல்களும் இவர் பரிசோதித்து வைத்த தமிழ் நாவலர் திவாகரம் போன்ற நூல்களும் அச்சேறவில்லை. 1954 தன் மனைவியையும் மூத்த மகனையும் மருமகளையும் இழந்தார். அதனால் பெரும் கொந்தளிப்புக்கும் சோகத்துக்கும் ஆளானார். தமது துயரங்களை கையுறு நிலை என்ற தலைப்பில் செய்யுள்களாக வெடித்தார். பின் தன் இளைய மகனுடன் மானாமுதிரியில் வசித்தார். ஓய்வு நேரத்தை தியானம், இறை வழிபாடு, நூலாராய்ச்சியில் கழித்தார். இந்நிலையில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவரை கம்பராமாயணம் நூல் தொகுப்பிற்கு பதிப்பாசிரியராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டது. அதற்கு இணங்கி பாலகாண்டம், சுந்தரகாண்டத்தின் சில பகுதிகளுக்கு சிறப்புரை எழுதினார். இவரது சதாபிஷேகம் 80ஆம் ஆண்டு நிறைவு விழா நடந்தபோது சொற்கள், அவை இயங்கும் விதம், வினை, முதநிலைகள், பாகுபாடு போன்றவை பற்றி ஆராய்ந்து எழுதிய வினை திரிபு விளக்கம் என்னும் இலக்கண விளக்க நூலை வெளியிட்டார். இலக்கிய கட்டுரைகள், கட்டுரை மணிகள் என்னும் நூல்களை எழுதி கொண்டிருந்த காலத்தில் திடீரென நோய்வாய்ப்பட்ட அவர் 1960 பிப்ரவரி 2 அன்று மானாமதுரையில் காலமானார். இவர் தமிழுக்கு செய்திருக்கும் தொண்டுக்காக தமிழக அரசு 2009 இவரது நூல்கள் அனைத்தையும் நாட்டுடைமையாக்கியது. தமிழ் இலக்கிய வரலாற்றாய்வில் மிக முக்கியமான முன்னோடிகளில் ராவ் சாஹிப் மு ராகவையங்கார் ஒருவர் என்பது மறக்கக்கூடாத உண்மை. தகவல் உதவி மூதறிஞர் மு ராகவையங்கார், உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.